வாழ்விக்கும் வழியாக வரும் விவிலிய தேடல். திருப்பாடல் 90 பாகம் 3.
துறவி ஒருவர் இருந்தார். அவர் தன்னை நாடி வரும் மக்களின் வாழ்க்கைக்கு ஏற்றவாறு நல்ல கருத்துக்களை சொல்லிக் கொடுத்தார். எனவே மக்கள் அவரை ஆகா ஓகோ என புகழ்ந்தனர். இது அந்நாட்டின் அரசர் காதிற்கு எட்டுகிறது. அத்துறவியை பார்க்க ஆவல் கொண்டு அரண்மனைக்கு அழைத்து வரச் செய்கின்றார். அரண்மனைக்கு வந்த துறவிக்கு நல்ல வரவேற்பு அளித்து அரண்மனையிலேயே தங்க வேண்டும் எனவும் தன் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுக்கிறார். அதை ஏற்றுக்கொண்ட துறவி அங்கு தங்கி சகல வசதிகளையும் அனுபவித்ததோடு நன்கு உண்டு உறங்கி வருகிறார். ஒரு வாரம், ஒரு மாதம் என நாட்கள் உருண்டோடின. தன் வாழ்க்கைக்கு தேவையான கருத்து எதையும் சொல்லாமல் கிடைத்தது போதும் என நன்கு உண்டு உறங்கி வருகிறார் என்ற தனது எண்ணத்தை ஒரு நாள் துறவி காதில் விழும்படியே அரசர் பேசுகின்றார். ஆனாலும் எந்த பலனும் இல்லை. அடுத்த நாள் அரசர் கழுத்தில் இருந்த அரச வம்சத்து பவள மாலையை பறித்து கொண்டு துறவி சிட்டன பறக்கிறார். அதிர்ச்சியுற்ற அரசர் தன் வீரர்களுடன் அவரை துரத்துகின்றார். பவள மாலையுடன் ஓடிய துறவி நாட்டின் எல்லையிலிருந்த தனது குடிசைக்கு வந்ததும் தானாகவே நிற்கிறார். பவள மாலையை மன்னரிடம் தந்துவிட்டு, இதை நீ பிறக்கும்போது கொண்டு வந்தாயா அல்லது இறக்கும்போது எடுத்துச் செல்லப் போகிறாயா? இவ்வுலகில் எதுவுமே நிரந்தரமில்லை. உன் உயிரும் நீ ஆண்டு கொண்டிருக்கிற இந்நாடும் கூட உனக்கு சொந்தமில்லை, நிரந்தரமில்லை. இதுதான் நீ அறிந்து பின்பற்ற வேண்டியது என்று சொல்லிவிட்டு தன் குடிசைக்குள் நுழைந்தார். உடனே அரசர் துறவிக்கு நன்றி சொல்லிவிட்டு அரண்மனையிலேயே வந்து தங்குமாறு கேட்டுக்கொண்டார். ஆனால் துறவியோ, கடந்த மாதம் முழுவதும் அரண்மனையிலே இருந்தேன். எல்லாம் கிடைத்தது அனுபவித்தேன். இறைவன் கொடுத்ததை இருந்தபோது அனுபவித்தேன். இப்போது இங்கு எந்த வசதியும் இல்லை என்று எனக்கு தெரியும். இருப்பினும் கூட சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். அன்பார்ந்தவர்களே, நாம் இன்றும் சிந்திப்பது 90வது திருப்பாடலே. 90வது திருப்பாடல் என்றாலே அது மனிதர்களின் நிலையாமையை பற்றியும் இறைவனின் நிரந்தரம் பற்றியும் சொல்வது என்பது விவிலிய ஆசிரியர்களின் கருத்து. எனவே இன்று மனித வாழ்வின் நிலையாமை பற்றியும் இந்நிலையில்லா வாழ்வில் நாம் எப்படி வாழ்கிறோம் எனவும் சிந்திப்போம். விவிலியத்தின் முதல் நூலான தொடக்க நூலில் மனிதர்களின் வாழ்நாள் 1000 ஆண்டுகளை ஒட்டி இருந்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 969 ஆண்டுகள் வாழ்ந்த மெருசலா என்பவர்தான் உலகத்தில் அதிக நாட்கள் வாழ்ந்த மனிதர் என விவிலியத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் இத்திருப்பாடல் எழுதப்பட்ட காலத்தில் மனிதனின் வாழ்நாள் 70 என குறைந்திருந்தது. கானா நாட்டை நோக்கிய பயணத்தில் 15,000 பேர் இறந்து அடக்கம் செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இஸ்ரேல் மக்கள் தங்கள் முன்னோர்களின் வாழ்நாளை தங்கள் வாழ்நாளோடு கணக்கிட்டு தங்கள் வாழ்நாள் வெகுவாக குறைந்திருப்பதாக வேதனைப்படுகின்றனர். அதைத்தான் இத்திருப்பாடலின் 4, 5 மற்றும் 6வது சுற்றொடர்கள் இவ்வாறு நமக்கு சொல்லுகின்றன.
ஏனெனில் 1000 ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. வெள்ளமென மானிடரை வாரிக்கொண்டு செல்கின்றீர். அவர்கள் வைகரையில் முளைத்தெழும் புல்லுக்கு ஒப்பாவர். அது காலையில் தளிர்த்து பூத்து குலுங்கும், மாலையில் வாடி காய்ந்து போகும்.
அன்பார்ந்தவர்களே, தமிழக திருச்சபையில் பட்டி தொட்டிகளிலெல்லாம் எதிரொலித்த பாடல் நீயே நிரந்தரம். இந்த பாடல் புதிய கருத்து ஒன்றையும் சொல்லவில்லை. மாறாக நமக்கு நன்கு தெரிந்த இவ்வுலகத்தின் நிலையாமை பற்றியும் இறைவன் மட்டுமே நிரந்தரம் என்பதையும் கவித்துவம் கலந்த இசையோடு தந்தது. எனவே மனித வாழ்வின் நிலையாமை பற்றி அறியாத மனிதர் எவருமே இருக்க முடியாது என்று சொல்லலாம். இருந்தாலும் கூட இவ்வுலக வாழ்வு நிலையானது என்பதைப் போலத்தான் இன்றைய மனிதர்களின் வாழ்வு இருக்கிறது என்று சொன்னால் அதுவும் மிகையாகாது. ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று சொன்னார் கௌதம புத்தர். இது நம் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு கருத்து. ஆசைதான் துன்பத்திற்கு காரணம் என்பது உண்மைதான் என எல்லோருமே ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு கருத்து. இருப்பினும் கூட அந்த ஆசை நமக்கு வருகிறது என யாருமே ஏற்றுக்கொள்வதில்லை. நமக்கு வருவதெல்லாம் சும்மா சின்ன சின்ன ஆசைகள்தான். அவை நம் துன்பத்திற்கு காரணமான ஆசைகள் அல்ல என அலட்சியமாக இருந்து விடுகிறோம். முதலில் மனிதர்களாகிய நமக்கு சின்ன சின்ன ஆசைகள்தான் பிறக்கின்றன. நாம் ஆசைப்பட்டதை அடைய முயற்சிக்கிறோம். அதை அடைந்ததும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதை பயன்படுத்துகின்றோம். நீண்ட பயன்பாட்டிற்கு பிறகு அது இல்லாமல் வாழ முடியாது என்ற நிலைக்கு ஆளாகி விடுகிறோம். எனவே அதை இழக்காமல் இருக்க எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொள்கிறோம். எனினும் அதை இழந்துவிட்டால் நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. அன்பார்ந்தவர்களே, இதை ஒரு உதாரணத்தோடு கூறும்போது இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். நமது தமிழகத்தையே எடுத்துக்கொள்வோம். இன்று தங்கத்தின் விலை நிலவரம் என்பது மிக முக்கிய செய்தியாக உருவெடுத்திருக்கிறது. உண்பதற்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஒரு துளி தங்கமாவது உடம்பில் இருக்க வேண்டும் என்ற ஆசை சர்வசாதாரணமாகிவிட்டது. ஒரு பவுன் தங்கமாவது வாங்கிவிட வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபடுகின்றவர் அது கிடைத்ததும் மகிழ்ச்சி அடைகின்றனர், அதை பயன்படுத்த ஆரம்பிக்கின்றனர். இன்று தங்கம் என்பது இன்றியமையா பொருளாக அது இல்லாமல் வாழ முடியாது என்ற நிலை உருவாகியிருப்பதை யாராலும் மறுக்க முடியாது. அதை இழந்து விடாமல் இருக்க எதையும் செய்ய தயாராக இருப்பதை தினசரி செய்தித்தாள்கள் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. தங்கத்தை இழந்ததால் நடக்கும் பயங்கரவாத செய்திகளும் நமக்கு தெரியாமல் இல்லை. தங்கமில்லை என்றால் வாழ முடியாதா என்ன? வாழ்வதற்கும் தங்கத்திற்கும் என்ன சம்பந்தம்? தங்கமில்லை என்றால் வாழ முடியாது என்பது பொய் என நம் எல்லோருக்குமே நன்கு தெரியும். ஆனால் அதே பொய்யைத்தான் நாம் உண்மை என நம்புகிறோம். அதே போலதான் இவ்வுலக வாழ்வு நிலையில்லாதது என நாம் எல்லோருக்கும் நன்கு தெரியும். இருப்பினும் அது மண்ணாக இருக்கலாம் அல்லது பொன்னாக இருக்கலாம், அது நிலையானது என்ற பொய்யான மாயை நம் கண்களை மறைத்து விடுகின்றது. நம் எல்லோருக்குமே துவக்கத்தில் சின்ன ஆசை எனதான் ஆரம்பிக்கிறது. ஆனால் அது ஆணவமாக வளர்ந்து அதை அடைந்தே தீர வேண்டும் என்ற நிலைக்கு வளர்ந்து விடுகிறது. அவ்வாறு ஆணவமாக வளர்ந்து நிற்கும்போது அது ஆணவம் என்று கூட நம்மால் புரிந்து கொள்ள முடியாது என்பதுதான் உண்மை. நமக்கு வெளியில் மூன்றாவது மனிதராக நின்று பார்க்கும்போதுதான் அது சின்ன சின்ன ஆசை இல்லை, மாறாக ஆணவம் என்று நமக்கே புரியும். 16ஆம் நூற்றாண்டிலே ஸ்பெயின் நாட்டிலே பிரபுக்கள் குடும்பத்திலே செல்வந்தராக பிறந்தவர் பிரான்சிஸ் போர்ஜியா. தனது 33வது வயதிலேயே பிரபுவாகிறார். 8 குழந்தைகளுக்கு தகப்பனான இவர் ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு சென்று நற்கரணற்கொள்ளும் நல்ல ஒரு கத்தோலிக்கர். தனது மனைவியின் இறப்பிற்கு பிறகு பிரபுத்துவத்தை துறந்து இயேசு சபை குருவானார். பிற்காலத்திலே புனிதராகவும் உயர்த்தப்பட்டார். லயோலா இன்னாசியாருக்கு பிறகு அகில உலக இயேசு சபையின் மிகச்சிறந்த தலைவர் எனச் சொல்லப்படுகிறார். நாம் வழக்கமாக இறந்தவர்களின் கைகளை மூடி சேர்த்து ஒரு ஜெபமாலையை வைத்துதான் அடக்கம் செய்வோம். ஆனால் தான் இறந்த பிறகு எனது 2 கைகளையும் சேர்த்து வைக்க வேண்டாம், மாறாக திறந்து வைத்து அடக்கம் செய்யுங்கள். ஏனெனில் மனிதர்கள் இறந்த பிறகு எதையும் எடுத்துச் செல்வதில்லை என உணர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாராம். அன்பார்ந்தவர்களே, சிறு வயதிலேயே பெரிய பெரிய பதவிகளை அடைய வேண்டும் என்ற வித்தானது நம்மிலே வளர்கிறது. வளர்ந்து பெரியவர்களானதும் திறமைகளால், உழைப்பால் அல்லது எப்படியாவது பல பதவிகளை பெறுகிறோம். ஆனால் அந்த பதவிகளை இழப்பதற்கு யாருக்கு இலவுகமாக இருக்கிறது? வயது முதிர்ந்த பிறகும் கூட அதை விட்டுவிடாமல் பிடித்து கொண்டிருக்கும் மனிதர்கள் எத்தனை எத்தனை பேர்? அந்த பதவிகளோடுதான் பிறந்தார்களா, அல்லது அந்த பதவிகளோடுதான் போக போகிறார்களா?
பொன்னும் பொருளும் தேடுகிறோம், பட்டம் பதவியை நாடுகிறோம். பொன்னும் பொருளும் தேடுகிறோம், பட்டம் பதவியை நாடுகிறோம். முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான்,
அன்பார்ந்தவர்களே, இன்று இறந்தோர் நினைவு நாள். இறந்தவர்களை நினைவு கூறுகின்ற இன்றைய நாளிலே மனிதர்களின் நிலையாமையை பற்றி பேசுவது மிகவும் பொருத்தமானது என கருதுகிறேன். இந்த நாளிலே கத்தோலிக்க திருச்சபை இறந்தவர்களுக்காக ஜெபிக்க அறிவுறுத்துகிறது. இறந்தவர்களுக்காக ஏன் ஜெபிக்க வேண்டும் என்ற கேள்விக்கு திருவிவிலியம் 2 மக்கபெயர் 12 பிரிவு 38-45 முடியவுள்ள சொற்றொடர்கள் நமக்கு பதில் சொல்லுகின்றன. யூதாவும் அவர் இனத்தாரும் தங்களை காத்துக்கொள்ள யாமினியரோடு போரிடுகின்றார்கள். போரில் இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்ய தயார்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களின் சட்டைப்பையில் திருச்சட்டம் தடை செய்த யாமினிய சிலைகளை கண்டனர். திருச்சட்டம் தடை செய்ததை அவர்கள் செய்தார்கள். எனவே அந்த பாவத்தை முற்றிலும் துடை தழிக்குமாறு வேண்டியவாறு மன்றாற்றி ஈடுபட்டார்கள். 2 மக்கபெயர் 12 பிரிவு 43-45 இறைச் சுற்றொடர்கள்.
பின்பு அவர்கள் ஒவ்வொருவரிடமிருந்தும் அவர் பணம் திரட்டி 6 கிலோ வெள்ளி சேகரித்து பாவம் போக்கும் பலி ஒப்புக்கொடுக்கும்படி எருசலேமுக்கு அனுப்பி வைத்தார். ஆகவே இறந்தவர்கள் தங்கள் பாவத்தினின்று விடுதலை பெறும்படி அவர் அவர்களுக்காக பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுத்தார்.
இதைத் தொடர்ந்து முதல் 10 நூற்றாண்டுகளில் பல்வேறு வகைகளில் இறந்தவர்களுக்கு வணக்கம் செலுத்தினார்கள். 11 நூற்றாண்டில் பல்வேறு துறவகங்களில் இறந்தோருக்கென நவம்பர் 2 செபிக்க ஆரம்பித்தனர். இந்த பழக்கம் சிறிது சிறிதாக பரவி கத்தோலிக்க திருச்சபை முழுவதும் இன்று கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அன்பார்ந்தவர்களே, இறப்பு என்பது வருத்தமானதுதான் என்றாலும் மனித வாழ்வு எவ்வளவுதான் என்பதை சரியாக சொல்லித் தந்து விடுகிறது. எவ்வளவுதான் சொத்து சேர்த்து வைத்தாலும் இறுதியில் நமக்கு தேவையானது 6 நிலம்தான். இப்போது அந்த 6 நிலமும் இல்லை என்றாகிக் கொண்டிருக்கிறது. புதைப்பதற்கு இடமில்லை, மாறாக சாம்பலை வேண்டுமானால் கரைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் நிலை உருவாகி வருகிறது. இஸ்ரேல் மக்கள் இம்மண்ணுலகில் மனிதர்களின் நிலையாமையையும் இறைவனின் நிரந்தரத்தையும் அவர் எல்லாம் வல்லவர் என்பதையும் நன்கு உணர்ந்திருந்தார்கள். நிலையில்லாத இவ்வுலகில் இறைவன் நமக்கு கொடுப்பதை பயன்படுத்துவது தவறில்லை, ஆனால் அவை இல்லாமல் வாழ முடியாது என்ற விளிம்பு நிலைக்கு செல்வதுதான் தவறு. அதற்கு மாறாக என்றும் நிரந்தரமான இறைவனில் பற்றுக்கொள்வதுதான் சிறந்தது என்பதுதான் இத்திருப்பாடல் நமக்கு சொல்லுகின்ற செய்தி.
தேடல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இது வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு.